வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. படை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். படை சூழ்ந்த இதயத்தின் சுவரை எல்லாம் உன் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகள் நினைத்து பார்த்து இந்த கல்வாரி பள்ளியில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மை நாமே இயேசுவின் தூய்மை மிகு இருதயத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்மோடு தொடர்ந்து பயணித்து நமக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனிடத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாக அந்த இறைவனிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களை இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
என் பிதாவே, என்னை மன்னியின். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப்படுகின்றோம். அவரது உணர்வுகளால் பற்றியறிய செய்த நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று உம்முடைய உருவுக்கு ஒத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே வழிநடத்தி நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துய்யாவியானவரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இயல் 10 வார்த்தைகள் 8 11 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வான தூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வான தூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, அதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வான தூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயிலில் தேனை போல் இனித்தது. ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னரை பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிரீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒடியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிக்கொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிக்கொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிரீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும்
சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும், யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நினைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நினைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிரானையா. சேயாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. Hallelujah, 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 hallelujah. இறைவா உம்மை வாழ்த்துகிறோ, ஆண்டவர் நீரென போற்றுகிறோ. திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 19 இறைவசனங்கள் 45-48. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தி தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவனின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்களே என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்து வழி தேடுகினர். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் இல்லம் இறைவனின் வீடு என்கின்ற ஒரு சிந்தனையை இயேசு நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நேற்றைய நற்செய்தியில் நான் வாசிக்க கேட்டோம், இயேசு ஜெருசலேமை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார். எருசலேமை நோக்கி செல்கிற போது அந்த எருசலேமை நோக்கி அழக்கூடியவராக இருக்கிறார். காலம் வந்துவிட்டது, ஆனால் நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மக்களை நினைத்து அந்த மக்களுக்காக அழக்கூடிய ஒரு நற்செய்தியை நாம் நேற்று வாசிக்க கேட்டோம். இன்று இயேசு நற்செய்தியிலே விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தக்கூடியவராக, குறிப்பாக ஆலயத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய இந்த நபர்களை துரத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நச்சி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான்கு நற்செய்தியாளர்களிலே ஒத்தமை நற்செய்தியாளர் இந்த ஆலயத்தில் இயேசு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை கடைசி பகுதியில் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இயேசுவின் பாடுகளுக்கு முந்தையதாக இந்த பகுதியை வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இந்த இயேசுவினுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே இந்த ஆலயத்தை இயேசு தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வை வைத்து இயேசுனுடைய இறப்புக்கு காரணம் இதுதான் என்பதை தொடக்கத்திலேயே இயேசுவின் பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நன்றாக பாருங்கள், ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு மார்க் லூக்கா என்ற நற்செய்தியாளர்கள் இந்த 17, 18, 19 இப்படி முடியக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடியதாக இருக்கும், அதிகாரங்களில் வரும். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய 2 அதிகாரத்திலேயே இந்த இயேசுனுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வை சொல்லி 2 காரணங்களை இந்த நற்செய்தியாளர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு ஏன் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார்? இதை பற்றி நாம் பல நேரங்களிலே பல கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் நான் சுருக்கமாக இந்த 2 காரணங்களை சொல்கிறேன். 1, எபிரேய நம்பிக்கை என்பது மெசியா என்கிற ஒருவர் வருவார், அவர் ஆலயத்தை தூய்மை செய்யக்கூடிய நபராக, அதாவது அங்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான தீமைகளையும் போக்கக்கூடிய ஒரு நபராக அந்த மெசியா இருப்பார் என்பதுதான் இந்த எபிரேய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கும் இந்த நம்பிக்கையை அந்த மக்கள் இன்னும் அதிகமாக தன்னை மெசியாவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு வெளிப்படுத்துவதற்குமான ஒரு செயல்பாடாகவும் நற்செய்தியாளர்கள் இதை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2வதாக நமக்கு தெரியும், இயேசுவின் காலத்தில் அதிகாரமும் அடுக்குமுறைகளும் இந்த ஒரு சமய வழிபாட்டிலிருந்து வரக்கூடியதாக இருந்தது. இதை ஆலயத்திலே கடவுளினுடைய பிரசன்னத்தை அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக, ஆலயத்தை கடவுள் தங்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் உணராத நிலையில் அவர்கள் வியாபாரத்தலமாக அந்த ஆலயத்தை மாற்றிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த நச்சிதிலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் விரிவாக பல நச்சிதியாளர்கள் இதை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நாமும் பல நேரங்களிலே இந்த வியாபாரம் என்ன எப்படி என்பதை எல்லாம் பல முறைகளில் நாம் கேட்டிருப்போம். ஆனால் இயேசு இங்கு கடவுளுடைய பிரசன்னத்தை இவர்கள் மறந்து விட்டார்கள், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த மக்களிடத்திலே இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இந்த எபிரேய நம்பிக்கை, ஆலயத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், இந்த 2 காரணங்களை முன்னிட்டு தான் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவராக, அங்கு வியாபாரிகளை அடித்து துரத்தக்கூடியவராக, விற்பனை செய்து கொண்டிருந்த அனைத்து நபர்களையும் துரத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஆலயத்தை தொட்டதால் தான் இயேசு ஒழிய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் நிகழ்வு ஒவ்வொரு தடவை வருகிற போதும், ஒவ்வொரு முறை வருகிற போதும் நாம் பார்க்கிறோம் அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று சொல்லி இந்த பரிசேயரும் சதுசேயரும் அங்கு திட்டமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஆலயம் என்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடமாக, அது ஒரு சமயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக என்பதை தாண்டி அவருடைய அதிகாரத்தை அல்லது அவளுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த மக்கள் அந்த ஆலயத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு அதை இடித்துவிட்டு நான் 3 நாட்களில் கட்டுவேன் என்று சொன்ன போதெல்லாம் கூட இவர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்கின்ற ஒரு காரணத்தை, இயேசுவை கொல்ல வேண்டும் என்கின்ற காரணங்களை எல்லாம் அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவிட பிலாத்துவிடத்தில் கொண்டு சென்ற போதும் கூட இயேசுவை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுகளில் ஒன்று ஆலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டிவிடுவேன் என்று சொன்னார் என்பதுதான். இப்படி இயேசு ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது என்றால், இதிலிருந்து இயேசு நமக்கு தரப்படக்கூடிய, இயேசு நமக்கு தருகிற ஒரு முக்கியமான செய்தி அரச்சினம். இன்று நாம் எல்லோரும் கோபப்படுகிறோம். இன்று நாம் கோபப்படுவது என்பது கெட்டதா நல்லதா என்கின்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் பல்வேறு பட்டிமன்றங்கள் அல்லது பல்வேறு விவாதங்கள் மூலியமாக நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நமக்கே கேட்க தோணும், நாம் கோபப்படுவது நல்லதா கெட்டதா என்கிற சிந்தனை எல்லாம் நமக்கு தோன்வது மிகவும் ஒரு யதார்த்தமான ஒரு செயல்பாடாக இருந்து வருகிறது. ஆனால் இயேசு இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், அங்கு இயேசு தன்னுடைய அறச்சினத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நியாயமான கோபத்தை இயேசு அங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். விவேகானந்தர் தன்னுடைய நூலிலே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். விவேகானந்தர் தன்னுடைய இரண்டு சீடர்களோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு சீடர்களும் சேர்ந்து அந்த குருவோடு விவேகானந்தரோடு சேர்ந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த இரண்டு நபர்களும் விவேகானந்தர் பல்வேறு விதமான அறிவுரைகளை எல்லாம் சொல்லி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாம் பல்வேறு விதமான காரியங்களை செய்ய வேண்டும், மக்களிடத்தில் செல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் நாம் பண்ண வேண்டும் என்கின்ற அறிவுரைகளை எல்லாம் அந்த சீடர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த ஒரு நபர் விவேகானந்தரை பல்வேறு விதமான கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூடியவராக, தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூடியவராக, தொடர்ந்து திட்டிக் கொண்டே வரக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த இந்த இரண்டு சீடர்களுக்கும் கோபம் வருகிறது. ஆனால் விவேகானந்தர் மிகவும் பொறுமையாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு சீடர்களும் அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், விவேகானந்தரை நம்முடைய குருவை ஒருவன் இப்படி தகாத வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டே வருகிறானே, ஏன் குரு கோபப்படாமல் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறார், நாம் கேட்போமா என்று சொல்லி இந்த இரண்டு நபர்களும் பேசி கொண்டு வருகிறார்கள். அப்போது விவேகானந்தர் அமைதியாக வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அதட்டிவிட்டு அவர்கள் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து இந்த நபரிடத்திலே, இந்த திட்டிக் கொண்டிருந்த நபரிடத்திலே ஒரு சீடர் சென்று, ஏன் என்னுடைய குருவை இப்படி திட்டிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு வேறு வேலை இல்லையா என்று சொல்லி, ஏன் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்த அந்த நபரிடத்திலே அந்த சீடன் போய் கேட்கிறான் ஒரு சீடன். அப்போது இந்த தகாத வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த நபர், உங்களுடைய குரு பல்வேறு விதமான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுகிறது, நான் இந்த ஊருக்கு தலைவராக இருக்கிறேன், என்னால் எதையும் நிம்மதியாக செய்ய முடியவதில்லை என்று சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை சொல்லி விவேகானந்தர் மீது விவேகானந்தரை திட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த நபர் அந்த சீடத்தில் சொல்கிறார். இவரும் திட்டி பார்த்து சோர்ந்து போய் ஒரு கட்டத்திலே திட்டி எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லி அவரும் சென்று விடுகிறார். சிறிது நேரம் கழித்து விவேகானந்தரிடத்தில் இந்த இரண்டு சீடர்களும், குருவே, உம்மை ஒரு நபர் கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக திட்டிக் கொண்டே இருந்தார், நீர் எந்த விதமான ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறீரே, உங்களுக்கு கோபம் என்பது வரவில்லையா, உங்களுக்கு கோபம், அவர் நான் திட்டிய போது உங்களுக்கு கோபம் எழவில்லையா என்று சொல்லி இந்த சீடர்கள் அந்த விவேகானந்தரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது அந்த விவேகானந்தர் பொறுமையாக சொன்னார், அவர் திட்டிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடையது அல்ல, அவர் திட்டிய ஒவ்வொரு சொல்லும் என்னுடையது அல்ல, அது என்னை பாதிக்கவில்லை, எனவே எனக்கு கோபம் வரவில்லை என்று சொல்லி அமைதியாக சொல்லிவிட்டு சென்ற அந்த நிகழ்வை விவேகானந்தர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆம், பல நேரங்களிலே நாம் எதற்காக கோபப்படுகிறோம் என்கின்ற சிந்தனை என்பது நம்மை மழுகடிக்கக்கூடியதாக மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. கோபம் என்பது இன்று பல்வேறு விதமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோபத்தால் பல்வேறு மக்கள் சிறை தண்டனைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று சிறைக்கு சென்று நாம் பேசினோம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணம், நான் கோபப்பட்டேன், கொலை செய்து விட்டேன், அல்லது கோபப்பட்டேன், இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனிதரிடத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கோபம் எதற்காக என்கின்ற சிந்தனையை தான் இந்த நச்செய்தியிலே இயேசு அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அறச்சினம் என்பது நல்லதா என்கின்ற ஒரு சிந்தனை தான் இந்த நச்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கோபப்பட வேண்டும், கோபம் என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும், ஆனால் தவறு எதுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யார் செய்திருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலை கோபம் என்பது நமக்கு இன்று தேவை. பல நேரங்களிலே நான் கோபப்படுவது என்பது எதற்காக என்று சிந்திக்கிற போது என்னை பாதிக்கிற பல விஷயங்களுக்காக நான் கோபப்படக்கூடியவனாக இருக்கிறேன். என்னை பற்றி அல்லது என்னை தவறாக அல்லது என்னை பற்றி யாராவது ஒருவர் பேசிவிட்டால் எனக்கு கோபம் உச்சிக்கு வந்துவிடும். என்னை பற்றி என்னை பற்றி அல்லது என்னுடைய சிந்தனைகளை பற்றி யாராவது எதிர்த்து பேசிவிட்டால் எனக்கு கோபம் அதிகமாக வரும். என்னை அல்லது நான் என்கின்ற ஒரு உணர்வு நம்மை கோபத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை பல நபர்கள் இயேசுவிடத்தில் வந்து நீ பாவிகளோடு உணவருந்தக்கூடியவராக இருக்கிறார், பாவிகளோடு இருக்கிறாய், அல்லது போசன பிரியனாக இருக்கிறாய், நீ பாவிகளின் நண்பனாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இயேசுவை பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இயேசுவிடத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு ஒரு போதும் கோபப்பட்டதாக அந்த இடங்களில் இல்லை. காரணம், தன்னை பாதிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கோபப்படுவது என்பது தவறான ஒரு காரியமாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு பொதுநலத்திற்கான ஒரு கோபத்தை இன்றைய நற்செய்தியின் பகுதியின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தவறு என்பது சமரசம் செய்து கொள்வதற்காக அல்ல, மாறாக தவறு என்பது சமரசம் செய்து கொள்வதற்காக அல்ல, மாறாக அதை தட்டி கேட்பதற்கான ஒரு தைரியமும் கோபமும் அறச்சினமும் நமக்கு கண்டிப்பாக தேவை. கோபம் என்பது அறச்சினமாக இருக்க வேண்டும், நன்மையானதாக இருக்க வேண்டும். இன்று நாம் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறை மறைப்பதற்காக அல்லது அந்த தவறிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக நாம் பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அந்த தவறின் மீது நாம் கோபம் கொண்டு அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான முயற்சி செய்வதில்லை, மாறாக அந்த தவறை இன்னும் அதிகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தவறுகளோடு சமரசம் செய்து கொள்வதற்காக நாம் அல்ல, மாறாக தவறுகளிலிருந்து மாறி முயற்சி செய்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஆலயத்தை சென்று சுற்றம் செய்கிறார், சுத்தம் செய்கிறார் என்றால் இது என்னுடைய இறைவனுடைய வீடு, இறை வேண்டலின் வீடு, இந்த இடத்தை நீங்கள் தூய்மையாக்காதீர்கள், அசுத்தமாக்காதீர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்ல, மாறாக நீங்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று தவறு என்று சொல்லப்படக்கூடியது இரண்டு நிலைகளில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, நான் செய்கிற தவறை சமரசம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? நான் செய்கிற ஒவ்வொரு தவறையும் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? இன்று நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான தவறுகளை நாம் பல்வேறு நேரங்களிலே சமரசம் செய்து கொள்கிறோம். நான் எதற்காக தவறு செய்தேன் என்பதற்கான ஒரு காரணத்தையும் சொல்லி அந்த காரணத்தின் வழியாக நாமே நாம் சமரசம் செய்து அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடிய பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே தவறு செய்கிற போது அவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு கூட நாம் பல நேரங்களிலே தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம், அந்த பிள்ளை என்னை விட்டு பிரிந்து விடுமோ அல்லது அந்த பிள்ளை பல்வேறு விதமான தவறான முடிவுகளை எடுத்து விடுமோ என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே சமரசம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மேலதிகாரி அல்லது என்னுடைய பணியில் நான் பணி செய்து கொண்டிருக்கிற இடங்களில் என்னுடைய மேலதிகாரி ஏதாவது தவறு செய்துவிட்டால் அவரை எப்படி நான் தட்டி கேட்பது? நான் தட்டி கேட்டால் என்னுடைய வேலை போய்விடும் அல்லது நான் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் என்கின்ற ஒரு நிலையில் நாம் நம்மை சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது நானே சில நேரங்களிலே தவறு செய்து விட்டேன் என்றால் அந்த தவறை நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமரசம் செய்யக்கூடியவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன் தொடக்கத்தில், தவறு என்பது பல நேரங்களிலே இரண்டு நிலைகளில், ஒன்று நான், இன்னொன்று மற்றொன்று. பல நேரங்களிலே பிறருடைய தவறை நாம் அதிகமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலையிலும் பல நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் என்கின்ற நிலையில் என்னை மாற்றிக்கொள்வதற்காக, என்னுடைய தவறை சமரசம் செய்து கொள்வதற்காக அல்ல, என்னை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியை நான் மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? இது என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய முதல் கேள்வியாக என்னிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் செய்கிற தவறை சமரசம் செய்து கொள்ளாமல் அதிலிருந்து மாற்றி வாழ்வதற்கான ஒரு முயற்சியை நான் செய்கிறேனா? அல்லது நான் செய்கிற தவறை பிறர் இடத்தை சுட்டி காட்டுகிற போது நான் கோபப்பட்டு சமரசம் செய்து அவர்களிடத்திலே நான் இன்னும் அதிகமாக கோபத்தை காண்பித்து இன்னும் அதிக பாவங்களை அல்லது இன்னும் அதிகமாக தவறுகளை செய்வதற்கு நான் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? பல நேரங்களில் ஒரு பொய் சொன்னோம் என்றால் அந்த பொய்யை நியாயப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமான பொய்களை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உண்மையில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது பல நேரங்களிலே நமக்கு அந்த தைரியம் இருப்பதில்லை. ஒரு தவறை மறைப்பதற்கு பல்வேறு விதமான பொய்களை சொல்லி அந்த சமரசம் என்கின்ற வார்த்தையின் வழியாக நம்மை நாமே பல நேரங்களில் அழித்து கொள்ளக்கூடியவர்களாக நாமே மாற்றிக்கொள்கிறோம். அதே போல் பிறர் தவறு செய்கிற போது அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்கு உண்மையாக இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை குற்றங்களை நாம் மிகைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அவளுடைய குற்றங்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவளுடைய தவறுகளை நாம் மிகைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக உண்மையான நோக்கத்தோடு அவளுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதுதான் இயேசு நச்சிலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசெயரும் சதுசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தாங்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஆலயத்தில் செய்வது தவறு என்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு தெரியும், நான் அவர்களை எதிர்த்து கொண்டால் அல்லது எதிர்த்து வாழ்ந்தால் எனக்கு சாவு உண்டு என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அச்செய்தியில் நான் சொன்னேன், இயேசுனுடைய பாடுகளுக்கு முன்பாக வரக்கூடிய நிகழ்வு இந்த ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஒத்தமை நற்செய்திகளிலே சாதாரணமாக ஆலயத்திற்குள் சென்று ஒரு இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது அவர்களை அடித்து துரத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இயேசு தைரியமாக செய்கிறார் என்றால் அந்த தவறுக்கு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை, மாறாக அந்த தவறை தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்கள் மனம் பார வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்று அதை தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் நம்மை வாழ்ந்து முயற்சி செய்து தவறுகளிலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது பிறர் என்று சொல்கிற போது உண்மையான மனநிலையோடு அவளுடைய குற்றங்களிலிருந்து வெளிவருவதற்கு நாம் எப்படி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், இதை தான் இன்று இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். உண்மையான அறச்சினம் என்பது ஒருவரை மாற்றுவதற்காக, உண்மையாக மாற்றுவதற்காக, குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் செய்கிற தவறை நான் உண்மையான மனநிலையோடு நான் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது தவறுக்கு மேல் தவறு செய்து என்னுடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? ஒரு சாதாரண பொய்யை நாம் சொல்லிவிடலாம், அந்த பொய்யின் வழியாக நாம் மன நிம்மதியோடு ஒரு நாளும் வாழ்ந்துவிட முடியாது. மாறாக அந்த பொய் பல நேரங்களிலே நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கும். நம்முடைய குற்ற உணர்வு என்பது நம்மை வாட்டிக்கொள்ளக்கூடியதாக, நம்மை இன்னும் இறப்புக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு கூட பலர் இன்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த குற்ற உணர்வாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வை நாம் இன்னும் அலசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய தவறை சமரசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய தவறிலிருந்து நான் மனம் மாறி புது வாழ்வை பெறக்கூடியவனாக இருக்கிறேனா? பிறர் தவறு செய்கிற போது அவருடைய தவறுகளை மன்னித்து அவர்களை உண்மையான மனநிலையோடு அவர்களை மாற்றுவதற்கான அறச்சினத்தை நான் வெளிப்படுத்தி அவர்களை உண்மையான மனநிலைக்கு மாற்றக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற சிந்தனைகளை நம்முள் உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாமே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு இதை தான் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய உள்ளத்தை நாம் இறை வேண்டலின் வீடாக மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் இறை வேண்டலின் வீடாக இருக்க வேண்டும். அது ஆலயம் மட்டுமல்ல, ஆலயங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆனால் அதை விட என்னுடைய உள்ளம் இறை வேண்டலின் வீடாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய உண்மையான மனநிலையை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நான் விடுத்து புது வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். பிறரையும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு மனநிலையை வேண்டி இந்த பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.
அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே.